அடுத்து தமிழ் மரபு அறக்கட்டளையின் பணிகள் குறித்து அதன் துணைத் தலைவர் திரு சுபாஷினி தமிழ் அவர்கள் விளக்குவார்கள். தமிழ் மரபு அறக்கட்டளைக்கு அப்பாற்பட்டு அவர்கள் உத்தமத்தில் பல பொறுப்புகளை ஜெர்மனி நாட்டின் சார்பாக ஏற்றவர்கள் மற்றும் இங்கு புகழ்பெற்ற நிறுவனமாக இருக்கும் HP நிறுவனத்தில் அங்கு ஜெர்மனிய நாட்டின் ஸ்டட்கார்ட் என்ற மாவட்டத்தில் HP-யின் ஒரு தலைமை பொறுப்பேற்று பணிபுரிந்து கொண்டிருக்கிறார் என்பது சிறப்பு அம்சம். இவர் மலேசிய நாட்டைச் சேர்ந்தவர், இருந்தாலும் தமிழ்நாட்டின் மீது தீராத காதல் கொண்டவர் என்று குறிப்பிட்டுக் கொள்ளலாம். அதாவது 2 ஆண்டுக்கு ஒரு முறை மரபு பணிகள் சம்பந்தமாக ஆழ்ந்த சுற்றுப்பயணத்தை மேற்கொள்வது சுபாஷின் சிறப்பாக
நன்றி. இந்த இனிய வாய்ப்புக்கு இறைவனின் நன்றியினை, இறைவனுக்கு நன்றியினை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். அதாவது சில விஷயங்களை நாம் ஏற்பாடு செய்யலாம், ஆனால் ஏற்பாடு செய்த வகையில் அந்த நிகழ்ச்சி நடைபெற வேண்டும், அது மிக முக்கியம். ஆக இந்த நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெறவும் இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பானவர்கள் வந்து இந்த நிகழ்ச்சியினை சிறப்பிக்க வேண்டும் என்றும் நானும் திரு என்டோபீட்டர் அவர்களும் விரும்பினோம். அது இன்று நடைபெறுகின்றது. ஆக சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் டாக்டர் ராஜேந்திரன் அவர்கள், திரு மாலன் அவர்கள் வந்து சென்று விட்டு நல்ல கருத்துக்களையும் நம்மோடு பகிர்ந்து சென்ற திரு லேனா தமிழ்வாணன் அவர்கள், அதோடு தமிழ் மரபு அறக்கட்டளையின் மின் தமிழ் வழி நன்கு அறிமுகம் பெற்றுள்ள பல நண்பர்கள், பெயர் சொல்ல ஆரம்பித்தால் எனக்கு கொடுக்கப்பட்ட 20 நிமிஷம் முடிந்துவிடும். ஆக அனைவருக்கும் எனது இனிய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்று இந்த நிகழ்வில், இந்த முதல் ஆரம்ப நிகழ்வில் தமிழ் மரபு அறக்கட்டளையின் ஒரு சில வரலாறு சம்பந்தப்பட்ட சில விஷயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று நான் விரும்புகின்றேன். திரு மாலன் அவர்கள் தமிழ் மரபு அறக்கட்டளையின் நோக்கத்தை தனது இறுதி பகுதியில் மிக தெளிவாக விளக்கிவிட்டார்கள். ஆக தமிழ் மரபு அறக்கட்டளை ஏன் தொடங்கப்பட்டது என்று நான் அந்த பகுதிக்கு செல்லாமல், தமிழ் மரபு அறக்கட்டளை எவ்வாறு உருவாக்கப்பட்டது, எதன் நோக்கத்தில் எந்த விஷயம், அதாவது ஒரு சில விஷயங்கள் நடைபெற வேண்டும் என்றால் அதற்கு சில முக்கிய நிகழ்வுகள் நடைபெற வேண்டும். அந்த முக்கிய நிகழ்வுகள் என்ன, அது எப்படி படிப்படியாக வளர்ந்து இன்றைய இந்த நிகழ்ச்சியில் நாம் சந்திக்கும் வகையில் இந்த அளவிற்கு வளர்ந்திருக்கின்றது என்ற சில விஷயங்களை இன்று நான் பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன். ஆக தமிழ் மரபு அறக்கட்டளின் வலைப்பக்கத்திற்கு சென்றால் இந்த நிறுவனம் தொடங்கப்பட்ட ஆண்டு 2001 என்று குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. 2001 இணைய தமிழ் மகாநாட்டில் தமிழ் மரபு அறக்கட்டளை என்ற நிறுவனத்தை நாம் உருவாக்கவில்லை. 1999 தான் முதலில் தமிழ் மரபு அறக்கட்டளை தொடர்பான பணிகளை பற்றிய கருத்துக்கள் எங்களுக்கு உருவானது. அதாவது சில விஷயங்கள் நடைபெற வேண்டும் என்று சொன்னேன் அல்லவா. டாக்டர் கண்ணன் அவர்கள், அவர் ஒரு தமிழ் எழுத்தாளர், தமிழில் ஆர்வம் உள்ளவர், தொழில் அடிப்படையில் ஒரு விஞ்ஞானி, ஆனாலும் தமிழில் நிறைந்த ஆர்வம் உள்ளவர். அவர் தமிழகத்திற்கு ஒரு சிறப்பு வருகையை மேற்கொண்டிருந்த பொழுது தற்செயலாக சில ஓலைச்சுவடிகளை பார்க்கும் வாய்ப்பு கிடைத்தது. அதோடு ஜெர்மனிக்கு திரும்பி அந்த சமயத்தில் அவர் ஜெர்மனி பல்கலைக்கழகத்தில் பணிபுரிந்து கொண்டிருந்தார். அப்பொழுது அங்கு தனக்கு பரிச்சயமான ஒரு நண்பர், அதுவும் தொழில்நுட்பத்தில் சிறந்த ஒரு வல்லுநர், ஒரு ஜெர்மானியர், எங்கள் நண்பர் அவர், அவரது மனைவியார் ஒரு தமிழர், தமிழகத்தைச் சேர்ந்த தமிழர், அவர் மேல்கோட்டை என்ற ஒரு இடத்தில் உள்ள ஒரு வைஷ்ணவ மடத்தில் உள்ள சில ஓலைச்சுவடிகளை கொண்டு வந்து அதன் பதிப்புகளை கொண்டு வந்து காட்டி, இதில் உள்ள எழுத்துக்களை எல்லாம் நாம் பதிப்பித்தால் சிறப்பாக இருக்குமே என்ற ஒரு கலந்துரையாடலை, சிறிய கலந்துரையாடலை. அதற்கு அடுத்ததாக இந்த ஓலைச்சுவடிகளை நாம் எந்த வகையில் பதிப்பிக்கலாம் என்ற ஒரு முயற்சி எடுக்க வேண்டும் என்று டாக்டர் கண்ணன் அவர்கள் மேல்கோட்டைக்கு சென்று ஸ்கேனர் பயன்படுத்தி வடிவங்களை அச்சு பதிப்பாக்கமாக செய்து கொண்டு வந்து அதை அங்கு ஜெர்மனியில் உள்ள சில நண்பர்களுக்கு, அதாவது தமிழில் தமிழ் எழுத்துடுக்கள், தமிழ் பற்றிய கலாச்சாரம் இந்த வகையில் உள்ள ஆர்வம் உள்ள சில நண்பர்களுக்கு அவற்றை விளக்கி காட்டினார். இதை நான் ஒரு பெரிய போஸ்டராக செய்து அதை பற்றி ஒரு விழிப்புணர்ச்சி தமிழர்கள் மத்தியிலேயே நான் உருவாக்கினால் என்ன என்ற ஒரு எண்ணம் தோன்ற 2000 ஆண்டில் சிங்கப்பூரில் நடந்த ஒரு மகாநாட்டில் ஒரு கட்டுரை ஒன்றினை படைத்தார். அதோடு நின்று விடாமல் இங்கு தமிழகத்தில் 2000 ஆண்டு நடந்த ஒரு தமிழ் மகாநாட்டிலும் தனது கருத்தினை அவர் படைத்தார். இது ஒரு புறம் இருக்க, எனக்கு எவ்வாறு இந்த மின்னாக்கம், மின் பணிகள் என்ற வகையில் ஒரு ஆர்வம் வந்தது என்பதையும் நான் குறிப்பிட வேண்டும். அதாவது நான் ஜெர்மனியில் 1999 எனது MSc கல்வி படித்துக் கொண்டிருந்த சமயத்தில் ஒரு தற்செயலாக செக் ரிபப்ளிக் நாட்டிற்கு செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு அமைந்தது. அங்கு உள்ள நேஷனல் ஆர்கைவ்ஸ் அங்கு சென்று பார்த்த பொழுது பல அரிய லத்தீன் மொழியில் எழுதப்பட்ட நூல்கள் மிக அழகாக பாதுகாக்கப்பட்டு வரும் ஒரு நிலையை காண முடிந்தது. ஆக நூல்கள் அதுவும் ஏறக்குறைய ஒரு 300, 400, 500, 600 ஆண்டுகளுக்கும் பின்னால் செல்லும் ஒரு நூல் எவ்வாறு இவ்வகையில் பாதுகாக்கப்பட முடியும் என்ற ஒரு சிந்தனை அந்த காலத்தில் தோன்றியது. அந்த சமயத்தில், அதாவது 1999 முதலாக 1998 மதுரை திட்டம் என்ற ஒரு திட்டம் உருவானது. இந்த மதுரை திட்டம் உருவாவதற்கு காரணம் என்னவென்றால், உலகளாவிய நிலையில் இன்று ஜெர்மனிக்கு ஒரு தனி புகழை தந்து கொண்டிருக்கும் ப்ராஜெக்ட் குட்டன்பர்க் என்று சொல்லக்கூடிய அந்த திட்டமானது எங்களுக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருந்தது. அதாவது மின்பதிப்பாக்கம் செய்ய வேண்டும், நூல்களை மின்பதிப்பு செய்ய வேண்டும் என்ற வகையிலான ஒரு ஒரு சிந்தனை தந்திருந்தது. ஆக இவை எல்லாமே கலந்து தமிழில் எவ்வாறு தமிழில் உள்ள நூல்களை எவ்வாறு நாம் மின்பதிப்பாக்கம் செய்யலாம், வெறும் நூல்களை மாத்திரம் மின்பதிப்பாக்கம் செய்யலாமா அல்லது மரபு சார்ந்த பல்வேறு விஷயங்களை நாம் மின்பதிப்பாக்கம் செய்யலாமா என்ற ஒரு சிந்தனை தோன்றியது. ஆக சிந்தனை என்று வந்தபோது எவையெல்லாம் நாம் மின்பதிப்பாக்கம் செய்ய வேண்டும், இது ஒரு முக்கியமான கேள்வி. ஏனென்றால் சிந்தனைகள் வெறும் சிந்தனை மட்டுமல்ல, பாரம்பரியம் என்பது வெறும் நூலில் மாத்திரம் அல்ல இல்லையா, அது அன்றாட வாழ்க்கையில் அன்றாட விஷயங்களில் அது சேர்ந்திருக்கின்றது, கலந்திருக்கின்றது. எவ்வகையில் கலந்திருக்கின்றது என்றால், அது ஒவ்வொரு பகுதியாக பார்ப்போம். மொழி, முதலில் மொழி வருகின்றது. மொழி என்றால் எழுத்தில் உள்ள மொழி ஒன்று, பேச்சில் உள்ள மொழி ஒன்று இல்லையா, வட்டார வழக்குகள் நிரப்பானது அந்த அந்த மொழியின் இலக்கியம். ஓகே, அந்த மொழி அதாவது பேச்சு எழுத்து லாங்குவேஜ், அதுக்கு அடுத்ததாக மொழி, மொழியில் உள்ள இலக்கியம், அடுத்ததாக ஹிஸ்டரி, ஒரு சமுதாயத்தின் வரலாறு, இது மிக முக்கியமான ஒரு விஷயம். ஆக வரலாறு என்பதை நாம் மின்பதிப்பாக்கம் செய்வது, எவ்வாறு மின்பதிப்பாக்கம் செய்வது யோசிக்க வேண்டும் இல்லையா. ஸோ அதுவும் நூல்களில் மாத்திரமல்ல, வெவ்வேறு வகையில் இருக்கின்றன. அடுத்ததாக தத்துவங்கள், சமயம் இல்லையா. ஸோ அதுக்கு அடுத்து இசை, இதெல்லாம் கலைகளில் வந்துவிடக்கூடியது, டான்ஸ், டிராமா, சினிமா, நாடகங்கள். அப்புறம் அறிவியல், சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. தமிழ் மொழியில், தமிழ் பாரம்பரியத்தில் இந்த அறிவியல் இருக்கின்றதா, அது இருந்தால் அதை எப்படி, அதையும் நாம் இந்த மின்னாக்க பணிகளில் சேர்க்க வேண்டுமா என்ற ஒரு கேள்வி. அடுத்ததாக மிக முக்கியமாக இந்த நூற்றாண்டில் நிகழ்ந்து கொண்டிருப்பது டயஸ்போரா சங்கம். அதாவது தமிழகம் மற்றும் இலங்கை, இந்த இரண்டு நாடுகளின் பூர்வீகமாக கொண்டவர்கள் இங்கிருந்து வெளிநாடுகளுக்கு சென்று அங்கேயே தங்கி வாழக்கூடியவர்கள், இரண்டாம் தலைமுறை, மூன்றாம் தலைமுறை தமிழர்களாக வாழக்கூடியவர்கள், இவர்களின் எண்ணிக்கை இப்பொழுது மிக மிக பெரியது. அவர்களுடைய வரலாறு, எந்த காரணத்தினால் எவ்வகையான ஒரு மாற்றம் இந்த புலம்பெயர்வு நிகழ்ந்தது என்பது பற்றிய ஒரு சில தகவல்களை நாம் மின்னாக்கம் செய்ய வேண்டிய கடமை இருக்கின்றது என்று அதையும் குறித்துக் கொண்டோம். அதற்கு அடுத்ததாக கல்வி, கல்வி முறை, அதாவது எவ்வாறு தமிழக கல்வி முறை அல்லது தமிழ் பாரம்பரிய கல்வி முறை எவ்வாறு இருந்தது, எவ்வாறு வளர்ந்து கொண்டிருக்கின்றது என்பதாக. அடுத்ததாக தகவல்கள், பல்வேறு வகைப்பட்ட தகவல்கள், இவற்றை நாம் மின்பதிப்பாக்கம் செய்ய வேண்டும் என்று நாம் முடிவு செய்து கொண்டோம். ஆக இந்த கருத்துக்கள்லாம் வந்து எனக்கு என்ன நினைத்தோம் என்றால், சரி நாம் வந்து இவற்றை செயல்படுத்த தனிநபரால் முடியாது, நிச்சயமாக இவற்றிற்கு ஒரு நாம் ஒரு அறக்கட்டளை ஒன்றை உருவாக்க வேண்டும், நண்பர்கள் பலரை நாம் சேர்க்க வேண்டும், துறை வல்லுநர்களை இதில் நாம் இணைக்க வேண்டும், ஒவ்வொரு துறையாக உள்ள நண்பர்கள் எல்லாம் சென்று நாம் பார்த்து அங்கிருந்து நாம் தகவல்களை சேகரித்து இதை ஒரு தொண்டூடிய நிறுவனமாக உருவாக்க வேண்டும் என்று நாங்கள் முடிவு செய்தோம். அதன் அடிப்படையில் இந்த கட்டுரையை தயாரித்து டாக்டர் நா கண்ணன் அவர்கள் 2001 அந்த மகாநாட்டில் அதை சமர்ப்பித்ததும் நிறைந்த ஆர்வம் கிடைத்தது. அதன் அடிப்படையில் அடுத்த ஆண்டு 2002 சென்னைக்கு வந்து திரு ஆண்ட்ரூ பீட்டர், திரு மாலன் அவர்கள், இவர்கள் இன்னும் மற்ற பல நண்பர்கள், டாக்டர் ஏ கே ஸ்ரீனிவாசன், டாக்டர் திரு நரசையா அவர்கள், இவர்கள் எல்லாம் டாக்டர் கண்ணன், நான் இருவரும் சந்தித்து, பலரையும் சந்தித்து பல விஷயங்களை கேட்டு அறிந்து, அதாவது ஃபீல்ட் ஒர்க்னு சொல்லுவோம், அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒருவரை நான் பார்க்கும் பொழுது நேராக பேசி தகவல்களை வாங்கிவிடுவது மாத்திரம் வந்து ஒரு முழுமையான தகவல்களை தந்துவிடாது, நேரடியாக ஒரு இடத்திற்கு செல்ல வேண்டும், அந்த நிலைமை எப்படி இருக்கின்றது என்பதை பார்க்க வேண்டும், உண்மையாக பார்த்து அதிலிருந்து தகவல்களை சேகரித்து பிறகு ஆய்ந்து அதனை நாம் பதிப்பிக்க வேண்டும். ஆக இதை செய்ய வேண்டும் என்பதற்காக 2001 இருந்து இன்று வரை ஒவ்வொரு ஆண்டும் டாக்டர் நா கண்ணன் அல்லது நான் ஒவ்வொரு வருடம் மாற்றி மாற்றி வந்து இங்கு வந்து நண்பர்களை பார்த்து பேசி பல அறிஞர்களை சந்தித்து, பல்கலைக்கழகங்களில் உள்ள அறிஞர்களை சந்தித்து இந்த தமிழ் மரபு அறக்கட்டளைக்கான அடுத்த அடுத்த நிகழ்ச்சிகளை நாங்கள் ஏற்பாடு செய்து கொண்டு வருகின்றோம். சரி, 2002 இதன் தொடர்ச்சியாக என்ன நடந்தது என்பதை பற்றி நான் விவரிக்க வேண்டும். இந்த 2001 இந்த தமிழ் மரபு அறக்கட்டளை என்ற ஒரு சிந்தனை வந்த பிறகு அதே ஆண்டில் நாம் எலக்ட்ரானிக் ஃபோரம் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி இ சுவடி அதாவது இலக்கரன் சுவடி என்னும் ஒரு செய்தி அரங்கத்தை நாம் உருவாக்கினோம். அதன் மூலமாக பல நண்பர்கள் உலகளாவிய நிலையில் நமக்கு பல நண்பர்கள் அறிமுகமானார்கள். இதே ஒத்த சிந்தனையில் உள்ள பல நண்பர்கள் நமக்கு அறிமுகமானார்கள். அதில் குறிப்பாக இங்கிலாந்து பிரான்ஸ் இந்த மாதிரி ஐரோப்பிய நாடுகளில் உள்ள சில நண்பர்கள் தொடர்பு கிடைத்த பொழுது அங்கு தமிழ் மரபு அறக்கட்டளையின் ஒரு கிளை ஒன்றை உருவாக்க வேண்டும் என்று தமிழ் மரபு அறக்கட்டளையின் பிரான்ச் ஆபீஸ் என்ற வகையில் இங்கிலாந்து நாட்டில் நாங்கள் உருவாக்க முடிவு செய்தோம். அதே சமயத்திலே இங்கு தமிழகத்திலும் நிச்சயமாக தமிழகத்திலும் ஒரு நிலையம் இருக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தில் திரு ஆண்டோ பீட்டர் அவர்களிடம் பேசி இங்குள்ள நண்பர்களின் உதவியோடு இங்கு பதிவு செய்ய வேண்டும் என்ற ஒரு முயற்சியை நாங்கள் மேற்கொண்டோம். ஆக ஒரே சமயத்தில் தமிழ் மரபு அறக்கட்டளை இரண்டு இடங்களில் பதிவு செய்யப்பட வேண்டும். அதாவது ஐரோப்பியாவில் வாழ்கின்ற தமிழர்கள் உலகளாவிய நிலையில் வாழ்கின்ற தமிழர்களின் திட்டங்களை நாம் சேகரிப்பதற்காகவும் தமிழகம் மிகப்பெரிய இடம், இங்கு உள்ள தகவல்கள் மிக அதிகம், ஆக இவற்றை நாம் பதிவு செய்ய வேண்டும் ஒரே நேரத்தில் என்பதை மனதில் வைத்துக் கொண்டு இந்த பதிவுகளுக்கான வேலைகளை செய்ய ஆரம்பித்தோம். ஏனென்றால் பதிவு செய்யாத ஒரு நிறுவனத்திற்கும் பதிவு செய்த நிறுவனத்திற்கும் வித்தியாசங்கள் நிறைய இருக்கின்றன இல்லையா? சோ அந்த வகையில் நாங்கள் இந்த தமிழ் மரபு அறக்கட்டளை ஒரு தன்னார்வ சொந்தூழிய நிறுவனமாக எந்த ஒரு அரசியல் சாரா எந்த ஒரு நாடும் சாராத ஒரு வெறும் தொண்டை மட்டுமே மனதில் நினைத்துக் கொண்டு செயலாற்றக்கூடிய ஒரு நிறுவனமாக இதை பதிவித்து செயல் நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று ஆரம்பித்தோம். இந்த நடவடிக்கை நடந்து கொண்டிருக்கும் சமயத்திலேயே சில ஒவ்வொரு ஆண்டும் நான் முதல் சொன்னது போல சீல்வர்க் செய்வதற்காக வரும் பொழுது பல திட்டங்கள் படிப்படியாக பல திட்டங்கள் நடந்தன. ஒன்று 2003 ஆண்டில் சித்தி ஜுனைதா பேகம் அவர்களுடைய நாகூருக்கு சென்று அங்கு நடைபெற்ற அந்த தகவல் சேகரிப்பு, கட்டுரைகள் சேகரிப்பு, புத்தகங்கள் சேகரிப்பு இவையெல்லாம் நடைபெற்றன. 2003 ஆண்டில் இறுதியில் இங்கிலாந்தில் உள்ள பிரிட்டிஷ் லைப்ரரி நிறுவனத்துடன் சேர்ந்து அங்குள்ள இந்தியா ஆஃபீஸ் கலெக்ஷன் அதில் உள்ள நூலகங்கள் அந்த நூலகத்தில் உள்ள தமிழ் நூல்கள் ஒலிச்சுவடிகள் மிக மிக பழமையான ஒலிச்சுவடிகள் இவற்றை நாம் ஏதாவது ஒரு வகையில் ஒரு திட்டத்தின் வழி மக்கள் வாசிப்பிற்கு கொண்டு வர முடியுமா என்ற ஒரு திட்டத்தை ஒன்றை முடிவு செய்தோம். ஏனென்றால் அங்குள்ள நூல்கள் அங்குள்ள மக்களுக்கு வாசிப்பதற்கு கிடைக்குமே தவிர வெளியில் உள்ள மக்களுக்கு வாசிப்பதற்கு கிடைப்பதில்லை. இது ஒரு முக்கியமான விஷயம். அதாவது இந்த ஒரு பாயிண்ட் நான் சொல்லி ஆகணும், தமிழ் நூல்கள் தமிழ் ஓலைச்சுவடிகள் என்பதெல்லாம் வெறும் தமிழகத்தில் இலங்கையில் மாத்திரம் இல்லை, இவை மிக மிக பத்திரமாக அது பத்திரமாக கொட்டேஷன் மார்க்ல சொல்லணும், மிக பத்திரமாக பல நூலகங்கள் நேஷனல் ஆர்கைவ் உள்ளன. உதாரணத்திற்கு இது பிரிட்டிஷ் லைப்ரரியில் உள்ள இந்தியா ஆஃபீஸ் அது மிக பிரபலமான ஒன்று. அங்குள்ள கேட்டலாக் நம்ம பார்த்தோம்னாக்கா ஆச்சரியப்படுவோம், இவ்வளவு வித்தியாசமான விஷயங்களா என்று. எனக்கு இன்னும் நம்பிக்கையே வரல, பாரதியார் பெயர்ல ஒரு ஒரு த்ரில்லர் ஸ்டாரி ஒன்று இருக்கின்றது, அது பாரதியார் எழுதுனாலும் போட்டிருக்கு. அது நாங்கள் இன்னும் தொடர்ந்து நாங்கள் வந்து அதை நல்லா பண்ணலை. அதே போல கோபன்ஹேகன் அங்கு உள்ள டென்மார்க்கில் உள்ள ஒரு நூலகத்திலும் நேஷனல் ஆர்கைவ் அங்கும் ஓலைச்சுவடிகள் உள்ளன. நண்பர் திரு எஸ் எம் ராமானுஜம் அவர்கள் இந்த ஓலைச்சுவடிகள் மின்னாக்க பணியை ஆரம்பித்திருக்கின்றார், செய்து கொண்டு வருகின்றார். நான் இருக்கின்ற ஜெர்மனியிலே மூன்று நூலகங்களில் தமிழ் ஓலைச்சுவடிகள் தமிழ் நூல்கள் இருக்கின்றன. உதாரணத்துக்கு ஹால யூனிவர்சிட்டி ஹால லைப்ரரி மிகவும் பிரபலமானது. அதோடு ஷியூபிங்கன் யூனிவர்சிட்டி அதில் ஒரு குறிப்பிடத்தக்க சில ஒலிச்சுவடிகள் உள்ளன. மிக அதிகமான எண்ணிக்கையில் பெர்லின் நேஷனல் ஆர்கைவ் அங்கு பல ஒலிச்சுவடிகள் உள்ளன. ஆக இவை மட்டுமல்லாமல் பிரான்சில் உள்ள நேஷனல் மியூசியம் அங்கும் உள்ளன. ஆக இவை எல்லாவற்றிலுமே நாம் ஏதாவது ஒரு வகையில் மின்பதிவு செய்து அவற்றை நாம் உலக தமிழர்களின் பார்வைக்கு கொண்டு வர முடியும், முடியாது என்பதற்கு வழி இல்லை, முடியும். ஆக அதே சமயத்தில் தமிழகத்தில் உள்ள பாதுகாப்பற்ற சில நூல்கள் பாதுகாப்பற்ற ஒலிச்சுவடிகளையும் நாம் மின்னாக்கம் செய்வதற்கான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் என்று நினைத்து முதல் திட்டமாக இந்த பிரிட்டிஷ் லைப்ரரி இந்தியா ஆஃபீஸ் திட்டத்தை நாங்கள் ஆரம்பித்தோம். அதற்கு ஒரு கணிசமான தொகை கிடைத்தது. இங்கிலாந்திலேயே அந்த திட்டத்தை முடித்து 13 மிக மிக அரிய புத்தகங்களை இதன் மூலமாக நாங்கள் வெளியீடு செய்தோம். இது முதலாவதாக. அதே ஆண்டில் 2003 ஆண்டில் இறுதியில் சித்தி ஜுனைதா பேகம் அவர்களின் நூல் முடிந்த சமயத்தில் அதன் தொடர்ச்சியாக தலபுராணங்கள் திட்டத்தை நாம் உருவாக்க வேண்டும் என்ற ஒரு முயற்சியை நாங்கள் ஏற்பாடு செய்தோம். அந்த வகையில் கிடைத்த ஒரு நண்பர்களின் மூலமாக கிடைத்த சில நன்கொடைகளை பயன்படுத்தி இங்கு சென்னையிலேயே திரு ஆண்டோ பீட்டர் அவர்கள் மேற்பார்வையில் திரு லோகசுந்தரம் ஐயா அவர்களின் உதவியோடு இந்த திட்டத்தை நாங்கள் நிறைவு செய்து முடித்தோம். அது 2 வருடங்கள் சென்றன இந்த திட்டம். 2004 இறுதி 2005 ஆண்டு வரை 2005 ஆண்டில் மலேசிய அறிஞர் ஒருவர் நூல்களை விண்ணாக்கம் செய்ய வேண்டும் என்று ஒரு திட்டம் ஒன்றை நான் உருவாக்கினேன். ஏனென்றால் அது தமிழ் நூல்கள் தான், மலேசிய நூல்கள் அல்ல, தமிழ் நூல்கள் தான். அந்த தமிழ் நூல்களில் உள்ள சிறப்பு என்னவென்றால், அது இப்பொழுது இருக்கின்றதா என்று தெரியவில்லை, அது பேர் பெரிய எழுத்து கதைகள் என்று அதுக்கு பெயர். அந்த பெரிய எழுத்து கதைகள் நூல் எல்லாம், ஏன்னா அந்த அறிஞர் வந்து எனக்கு 10,000 புத்தகங்கள் தெரியல, 1935 வந்த புத்தகங்கள் ஏதாவது கிடைக்கின்றதா என் பட்டியல் பார்த்ததில் இந்த பெரிய எழுத்து புத்தகங்கள் கிடைத்தன. அந்த பெரிய எழுத்து புத்தகங்களில் உள்ள சிறப்பு என்னவென்றால், அழகான செய்யுள்களில் அந்த கதை வரும், அதோடு அதில் படங்களும் இருக்கும். நமது வலைப்பக்கத்தில் இருக்கின்றது, இபுக் கலெக்ஷன்ல இருக்கின்றது, நீங்க போய் பார்க்கலாம். அது அந்த உள்ள படங்கள் அனைத்துமே மரப்பலகையில் வரையப்பட்ட படங்கள் போல இருக்கும். பார்ப்பதற்கு அந்த ஓர், அதாவது படத்தோடு கதையோடு படங்களும் சேர்ந்து அதுவும் அழகான படங்களாக இருக்கும். இந்த ஒரு திட்டத்தை அது செய்து முடிக்க வேண்டும் என்று 2005 தொடங்கி 2006 வரை இந்த திட்டத்தை முடித்தோம். இந்த இந்த ஏனென்றால் ஒரு விஷயம் நாம் நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும், இந்த தமிழ் மரபு அறக்கட்டளையில் வேலை செய்கின்ற ஊழியர்கள் அனைவருமே தனது வேலை நேரம், குடும்ப நேரம் போக இருக்கின்ற கிடைக்கின்ற மிச்ச நேரங்களில் தனது ஆர்வத்தை இங்கு இன்வெஸ்ட் செய்து நமது படைப்புகளை உருவாக்கி வருகின்றோம். ஆக சில நேரங்களில் இந்த காலதாமதம் என்பது நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. ஆக 22 புத்தகங்களை இந்த மலேசிய கலெக்ஷன் இதன் மூலமாக இந்த 2006 வாசி முடித்தோம். இதற்கு இடையே 2006 உங்களுக்கு எல்லாரும் தெரிந்திருக்கும், அதற்கு முன்னதாக மின்தமிழ் என்ற ஒரு மின் அரங்கத்தை நாம் தொடங்கிவிட்டோம். இப்போது மின்தமிழ் தொடங்கப்பட்டு 4 ஆகின்றன. மின்தமிழ் ஒரு மிக சிறப்பான ஒரு மின் அரங்கம். என்னது பார்வை என்றால், அதில் வழங்கப்படுகின்ற, அதில் கலந்துரையாடப்படுகின்ற பல செய்திகள் மிக மிக சிறப்பானவை. சில நேரங்களில் மின் என்னால் என்னுடைய இந்த ஒரு நாள் தான் படிக்கலன்னு நினைக்கிறேன், என்னோட டிராவல் வந்தபோது ஒவ்வொரு நாளும் படிக்கும் பொழுது இவ்வளவு விஷயங்கள் தெரிஞ்சிருக்கின்றது அப்படின்னு பார்க்கப்போ எனக்கு எவ்வளவோ தெரியலே அப்படிங்கிற ஒரு ஆதங்கம் உணர்ந்து கொண்டே இருக்கும். அந்த ஒரு நிலையில் மின்தமிழ் உருவாக்கி கொண்டிருக்கின்றது. அவ்வளவு அறிஞர்கள் தங்களுக்கு தெரிந்த பல விஷயங்களை தினம் தினம் கொட்டி கொண்டிருக்கின்றார்கள் கருவூலம் போல. ஆக இது தொடர்ந்து வந்த பொழுது எங்களுக்கு என்ன தோன்றியிருந்தால், தமிழ் மரபு அறக்கட்டளை வெறும் மின்னூல்கள் மின்பதிப்பாக்கங்கள் மாத்திரம் நம் கவனத்தில் வைத்துக் கொண்டே சென்றால் முழுமையாக அனைத்தையும் நாம் மின்பதிப்பாக்கம் செய்துவிட முடியாது. ஆக அடுத்ததாக எதில் நாம் கவனிக்க வேண்டும் என்று நினைத்த பொழுது, வட்டார வழக்குகள், இசை, பாரம்பரியம் இவற்றை நாம் ஒளிப்பதிவுகள் செய்ய வேண்டும் என்ற எண்ணம் தோன்ற 2007 நான் சென்னைக்கு வந்திருந்தேன். அதில் வந்திருந்த போது ஏற்கனவே 7 அல்லது 8 கருத்தரங்கங்களை நான் பங்கு கொண்டேன். பங்கு கொண்ட அனைத்து கருத்தரங்களையும் நான் இதை வலியுறுத்தினேன். அதாவது ஒரு சின்ன இந்த மாதிரி ஒரு டிவைஸ், இது கொஞ்சம் பெரிய டிவைஸ், எப்படி ரெக்கார்டர் இருக்குது இல்லையா, பாடல் பதிவு செய்யறது, அதை பயன்படுத்தி சர்வ சாதாரணமாக நாம் பல விஷயங்களை பதிவு செய்யலாம். நீங்க சும்மா பாட்டு கேட்டுட்டு இருக்கீங்க இல்லையா, அந்த கருவியை பயன்படுத்தி ஒரு சின்ன ஒரு யாராவது ஒரு நல்ல விஷயம் தெரிந்த ஒரு அம்மா பாக்குறீங்க, ஒப்பாரி பாட்டுனா என்னன்னு தெரியும், அவங்களுக்கு பாடம் தெரியும், ஒரே பாடம் சொல்லி அவங்களுக்கு சொல்லி ஒரு விளக்கம் கேட்டு அதை பதிவு செஞ்சீங்களேன், ஒரு 10 பாட்டு இல்ல ஒரு தாராட்டு பாட்டு தெரியும், இல்ல ஒரு வழியில போட்டுட்டே இருக்கீங்க, யாரோ ஒரு வயல் வழியில பாடுறாங்க, அதுக்கு நீங்க பதிவு செஞ்சமா என்ன கொஞ்சம் ஒரு பாட்டு பாடுங்களேன் சொல்லி அவங்கள என்கரேஜ் பண்ணி பதிவு செய்யலாமே என்ற வகையில் வந்து இங்க ஏற்கனவே 20 MP3 பிளேயர்ஸையும் சில நண்பர்களுக்கு அன்பளிப்பாக வழங்கி அதை ஊக்குவித்து சென்றோம். ஆக இந்த பணி 2007 தொடங்கியது. அது தொடங்கி அந்த சமயத்தில் 2007 தொடங்கி ஒவ்வொரு மாதமும் மண்ணின் குரல் என்ற ஒரு தலைப்பில் மாத வெளியீடுகளை செய்து வருகின்றோம். அந்த மாத வெளியீடுகளில் ஒளிப்பதிவுகளின் வெளியீடுகள் வந்து கொண்டிருக்கின்றன. கல்வெட்டு ஆராய்ச்சி, அப்புறம் சிலைகள் பற்றிய ஆராய்ச்சிகள், பாடல்கள், கட்டுரைகள், செய்திகள், பல விஷயங்கள், இலக்கியங்கள் பற்றிய செய்திகள் என்று பல விஷயங்கள் ஒளிப்பதிவுகளாக வந்து கொண்டிருக்கின்றன. இந்த 2007 இந்த தொடக்கம் ஆரம்பித்த பிறகு 2008 ஒரு சிறப்பான 2 விஷயங்கள் நடந்தன. இந்த ஒளிப்பதிவு விஷயத்தை அதுவும் என்னால் மறக்க முடியாத ஒரு விஷயம். திரு நரசிய அவர்கள் கனடாவில் இருந்தார். அந்த சமயத்தில் அவர் மதராசப்பட்டினம் என்ற ஒரு நூல் ஒன்றை எழுதி வெளியிட்டிருந்தார். அந்த நூலை பார்க்கும் வாய்ப்பு கிடைக்கவில்லை. ஆனாலும் அவர்கள் சொல்லியிருந்தா, நீங்க மதராசப்பட்டினம் பற்றி சில விஷயங்களை சொல்லுங்களேன், அதை நம்ம எல்லாருக்கும் கொஞ்சம் சொல்லலாம். எனக்கு, நான் தமிழகம் இல்லை, எனக்கு அடிப்படையில் பல விஷயங்கள் தெரியாது, நான் மாத்திரம் இல்லை, உலகம் பூரா ஒரு தமிழ் தெரியுமே என்ற வகையில் அப்படி சொன்ன போது சார் சொன்னார், சரி நான் கனடாவில் இருக்கிறப்ப நீங்க ஜெர்மனியில் இருக்கீங்க, எப்படி பண்ணலான்ட்டு இந்த ஜீட்டாக்குலாம் அப்படி ட்ரை பண்ணி பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு அவரை பேச வச்சு, அவருடைய நேரத்துக்கும் என்னுடைய நேரத்துக்கும் தகுந்த மாதிரி அவரை பேச வச்சு அவரை தலைப்புகள்லாம் கொடுத்துருந்தார். அதை வைத்து ஒவ்வொரு தலைப்புகளாக பிரித்து அவரை நான் பேட்டி கண்டு பல விஷயங்களை ஜிசாப் மூலமாக செய்து முடித்தோம். மிக அருமையான வெளியீடுகள் நல்ல சில விஷயங்களோடு வந்திருந்தன. இது ஒன்றாவது. இரண்டாவதாக, அதே 2008 இறுதியில் எனக்கு அமெரிக்காவில் இருந்து ஒரு கடிதம் வந்திருந்தது. அதாவது, திருவுக்கு பற்றி நான் ஒரு நூல் எழுதி கொண்டிருக்கின்றேன், அதில் எனக்கு சில தொடர்புகள் வேண்டும் என்று ஒருவர் சொல்லியிருந்தார். சரி, நான் சொன்னவர்கிட்ட திருவிக்காவா, எனக்கு அது திருவிக்கா ரொம்ப பிடிக்கும், ஏன்னா மலேசியாவில் இருக்கிற சமயத்திலே அது திருவிக்காவோட உள்ளொளி புத்தகத்தை தான் முதல்ல படித்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு புத்தகம். ஆனால் திருவிக்கா மேலே எனக்கு சரியா நிறைய ஒரு மதிப்பும் ஆர்வமும் இருந்தது. அவர் சொன்ன உடனே நான் நினைச்சேன், நீங்கள் நிறைய தகவல்கள் தரணும், நீங்கள் நிறைய எழுதுறீங்க, அருமையான சில கட்டுரைகளை எழுதி அதாவது சினாப்சிஸ் எனக்கு அனுப்பியிருந்தார். அந்த அதை பார்த்த பிறகு நான் சொன்னேன், இதை நீங்க ஒளிப்பதிவா பேட்டிகளா கொடுங்களேன் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன். நான் இப்ப லண்டனுக்கு வர போறேன், வந்த பிறகு நான் தரேன், பேட்டி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தார். நான் சொன்னேன், அதே சமயத்துல நீங்க மின் தமிழ்னு ஒரு ஃபோரம் வச்சிருக்கோம், அதுலயும் நீங்க சேர்ந்துக்கோங்க, சேர்ந்துட்டு உங்களுடைய கருத்துக்கள்லாம் நீங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். லண்டனுக்கு வந்த உடனே எனக்கு தொடர்பு கொண்டு இந்த கருத்துக்கள் எல்லாம் எங்க சொன்னார். சொன்னோடனே நான் சொன்னேன், சரி நம்ம பேட்டி ஆரம்பிக்கலாமா அப்படின்ட்டு தொலைபேசியில இந்த பேட்டி ஆரம்பிச்சு ஒரு மணி நேரத்துக்கு பேசுவார். பேசி அருமையான விஷயங்களா சொல்லுவா, என்னால நிப்பாட்டவே முடியாது, ஏன்னா அவ்வளவு அருமையான விஷயங்களா இருக்கும். அந்த பதிவுகளை செய்தோம். அந்த பதிவுகளை செய்து அது மாத்திரம் போதாது, திருவிக்கா பற்றிய அந்த அடிப்படை விஷயங்கள் மாத்திரம் போதாது, அவருடைய நூல்கள் அவற்றை எல்லாவற்றையும் நாம் மின்பதிப்பாக்கம் செய்ய வேண்டும். அவருடைய நூல்கள் எத்தனை இருக்கின்றன, அவரை பற்றிய விஷயங்களை சேகரிக்க வேண்டும். அவருடைய பத்திரிகைகள் நவசக்தி, தேசபக்தன், இவற்றை எல்லாம் முடிந்த அளவுக்கு நாம் மின்பதிப்பு செய்ய வேண்டும் என்று ஒரு திட்டத்தை வகுக்க வேண்டும் என்று நாங்கள் ஈடுபட்டோம். அந்த திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக அவர் இங்கு சென்னைக்கு வந்திருந்தார். அதாவது, தனது கல்வியையும் அவர் தொடர வேண்டும் என்ற ஒரு விருப்பம் இருந்தது. அந்த கல்விக்கான படிகள் முடிந்த பிறகு திருவிக்கா புத்தகத்தில் இப்பொழுது மிகுந்த ஆர்வத்தோடு இவர் வளர்ந்து கொண்டிருக்கின்றார். அவர் நமது நண்பர், மிகவும் ஆர்வமான திரு இன்னம்புரான் அவர்கள், அவருக்கு நமக்கு கிடைத்திருப்பது மிகவும் ஒரு வரப்பிரசாதம் என்று நான் சொல்லிக் கொள்ள வேண்டும். ஆக மிக பல அருமையான தகவல்களை அவர் இந்த திருவிக்கா மூலமாக வழங்கியிருந்தார். ஆனால் இப்பொழுது வேறு பாடம் நடத்தி கொண்டிருக்கிறார் இன்னைக்கு இந்த மின் தமிழில். உங்களுக்கு எல்லாம் தெரியும், நான் சொல்லக்கூடாது. அதாவது, சரி ஒன்னே ஒன்று சொல்லலாம், சைக்கிளில் உட்கார்ந்து கொண்டு எப்படி மாங்காய் அடிப்பது, சிதறு தேங்காய் எப்படி பறிப்பது, இல்ல இதெல்லாம் பாடம் இல்லை, சின்னது ஒரு ஜோக். ஆனா இப்ப எங்களுடைய திட்டம் என்னவென்றால், இந்த திருவிக்கா அவருடைய திட்டங்கள், அவருடைய நூல்கள், அவருடைய தேசபக்தன் வழி அவர் தனது வெளியிட்ட கருத்துக்கள், நவசக்தியில் அவர் எழுதிய கட்டுரைகள், அவரை பற்றி வெளிவந்த செய்திகள், அவை எல்லாவற்றையும் தொகுக்க வேண்டும். இதுவரை 12 புத்தகங்களை நாங்கள் மின்பதிப்பு செய்துவிட்டோம். இந்த 12 புத்தகங்கள் மட்டும் போதாது, மற்ற அனைத்தும் தொடர வேண்டும் என்பது எங்களுடைய ஆசை. ஆக இந்த 2008 இந்த வகையில் ஒரு பிரேக் த்ரூ நமக்கு இல்லையா, அது ஒளிப்பதிவுகள் வரலாற்று சம்பந்தமான விஷயங்களை நமக்கு மிக மிக முக்கியமான ஒரு வருடம். 2009 நான் மேலும் ஒரு சிறப்பான ஒரு ஆண்டாக பார்க்கின்றேன். ஏனென்றால், வெறும் இந்த தகவல் சேகரிப்பு மாத்திரம் போதாது, இதை மேம்படுத்த நமக்கு ஒரு மிகவும் முக்கியமாக தேவை நமக்கு அந்த கணினி இல்லையா, இந்த கம்ப்யூட்டர் சர்வர் தேவை, நல்ல மென்பொருள் தேவை. ஆக இந்த வருட ஆரம்பத்தில், 2009 ஆரம்பத்தில் தமிழ் மரபு ஆராய்ச்சியின் கண்டென்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் வெளியீடு செய்தோம். 2009 1 தேதி, அதாவது 2008 இறுதியிலேயே நமக்கு இந்த வேலைகள் தொடங்கிவிட்டன. 2009 முதலில் இது உருவானது. இது இது வெளியிடப்பட்ட அன்றிலிருந்து பல விஷயங்களை மிக சிறப்பாக நாங்கள் சேர்த்து வருகின்றோம் வலைப்பக்கங்கள். ஏனென்றால், தொகுப்பு என்பது மிக முக்கியம். தகவல் சேகரிப்பு மாத்திரமல்ல, எவ்வாறு அதன் பிரசன்டேஷன் என்று சொல்லுவோம் இல்லையா, அந்த பிரசன்டேஷன் டெக்னிக், அது ரொம்ப முக்கியம். அது இந்த காலத்து மென்பொருட்களோடு பயன்படுத்தி நாம் அந்த வெளியீடுகளை செய்ய வேண்டும். அது இந்த ஆண்டு ஆரம்பத்தில் செய்தோம். இரண்டாவதாக, இப்பொழுது மரபு விக்கி என்ற ஒரு விக்கி தமிழ் மரபு அறக்கட்டளைக்காக உருவாக்கின்றோம் இந்த ஆண்டு. அடுத்தது, மூன்றாவதாக நான் பெரிதாக நினைப்பது என்னவென்றால், மின் தமிழ் என்ற மின் அரங்கம் வெறும் சாதாரண ஒரு கலந்துரையாடல் அங்கமாக இல்லாமல், அறிஞர்கள் சேர்ந்து பற்பல விஷயங்களை அலசுகின்ற ஒரு மிக பிரமாதமான ஒரு அரங்கமாக இப்பொழுது இருக்கின்றது. உதாரணத்துக்கு ஒரு வார்த்தை, சாதாரணமாக ஒரு தமிழ் வார்த்தை போட்டு தேடினால், கரகாட்டம் என்று நீங்க போட்டு கூகுள்ல தேடுங்க, மின் தமிழோட பேர் அதுல 10 ஒரு 2வதாவது இருக்கும், 3வதாவது இருக்கும். ஏனென்றால், எந்த வார்த்தை நாம் பேசவில்லை மின் தமிழ், எந்த தமிழ் வார்த்தை நாம் இன்னும் கலந்துரையாடவில்லை என்றால் நிச்சயமாக கஷ்டம். இதுல முக்கியமான விஷயம், செம்மொழி என்று தேடினேன். அதாவது செம்மொழி நிறுவனத்தின் வலைப்பக்கத்தை பார்க்க வேண்டும் என்று செம்மொழி என்று தேடினேன். அது முதலில் வந்திருப்பது தமிழ் மாறுபாடு, அதில் நாம் கலந்துரையாடிய சில செய்திகள் வந்திருக்கின்றன. ஆக இந்த மூன்றையுமே நான் மிகப்பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட் என்று நான் பார்க்கிறேன். அதில் இந்த வளர்ச்சியை அடைவதற்கு இது ஒரு நாள் ஒரு நபர் இரண்டு நபர்கள் என்ற அடிப்படையில் இது நிகழ்ந்ததல்ல. இதை செய்து இதை அடைவதற்கு வந்து பின்னால் உழைத்த அனைவருமே பாராட்டப்படக்கூடியவர்கள். அதில் முக்கியமாக என்ன விஷயம் என்றால், இந்த கணினி பாதுகாப்பு வந்து இந்த ஜும்லா கண்டெயின் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் உருவாக்கினோம் தமிழ் மரபார் கட்டளைக்காக. அடுத்ததாக இந்த ஆண்டு மத்தியில் நமக்கு மேலும் செல்வமுரளிகள் வந்திருக்கின்றார். செல்வமுரளி வந்து நிச்சயமாக அறிமுகப்படுத்தி இருக்க வேண்டும். அமைச்சு வந்திருக்கான்னு தெரியல, அமைச்சு வரல. சரி, செல்வமுரளி, இப்பொழுது புதிதாக வினோத் ராஜன் அவர் இவரும் வந்திருக்கின்றார். இவர்கள் இருவரும் நமக்கு இப்பொழுது தொழில்நுட்ப பகுதிக்கு என்னோடும் கண்ணனோடும் சேர்ந்திருக்கின்றார்கள். இது ஒரு மிகப்பெரிய ஒரு பக்க பலம் என்று நான் கருதுகின்றேன். அடுத்ததாக இந்த திட்டங்கள் என்று வரும் பொழுது நாம் இப்பொழுது இந்த திட்டங்களை மேலும் விரிவுபடுத்த வேண்டும் என்று நான் நினைத்திருக்கின்றேன். இது தமிழ் மரபு அறக்கட்டளை செயற்குழுவின் ஒரு செய்தியாக இன்று நான் படைக்க விரும்புகின்றேன். அதாவது மின்பதிவுகள் என்பதை நாம் நான்கு பகுதியாக, தமிழகத்தை எடுத்துக்கொண்டால் நான்கு பகுதியாக பிரித்து அதை போக்கஸ் இருக்குது இல்லையா, அதை வந்து திருப்ப வேண்டும் என்று ஒரு முக்கியமான ஒரு கருத்தாக வைத்துட்டு இருக்கின்றோம். அதில் முதலாக மின்னூல்கள். திரு டாக்டர் விவா அவர்கள் தனது நேரத்தின் அதிகமாக செலவிட்டு பல மின்னூல்களை பதிப்பித்து வருகின்றார்கள், மின்னூல்களை மின்பதிப்பாக செய்து வருகின்றார்கள். இதுவரை இரண்டு சிறிய பட்டறைகளை தமிழகத்தில் சென்ற ஆண்டில் நடத்தியிருக்கின்றார்கள். அவர் மற்றும் அவருடைய நண்பர்கள், அதாவது இந்த விஷயத்தில் ஆர்வம் உள்ளவர்கள் அனைவரும் சேர்ந்து இந்த நூல்கள் மின்பதிப்புகள், நூல்களுக்கு நூல்களை மின்பதிப்பு செய்வது, ஒளிச்சுவடிகளை மின்பதிப்பு செய்வது போன்ற ஒரு துறையை எடுத்துக்கொண்டு கவனத்தை செலுத்தி மேலும் பல ஆர்வம் உள்ளவர்களை சேர்த்துக்கொண்டு இந்த துறையில் மேலும் செல்ல வேண்டும் என்று நினைக்கின்ற இது என்னுடைய தனிப்பட்ட விஷயமும் கூட, விருப்பமும் கூட. அடுத்ததாக சித்து மருத்துவம், அது மிகவும் ஒரு ஆழமான விரிவான ஒரு பகுதி. அந்த சித்து மருத்துவ துறையில் மூலிகைகள் இருக்கின்றன, விதவிதமான மூலிகைகள் நிவாரணிகள் இருக்கின்றன. அதோடு சேர்ந்து சித்த மருத்துவம் என்ற ஒரு துறையும் இருக்கின்றது இல்லையா. ஸோ அப்புறம் சித்தா ஸ்டடீஸ் இருக்கின்றது. இந்த தத்துவங்கள் இவற்றையெல்லாம் பார்ப்பதற்கு இந்த துறையில் ஆர்வமுள்ள சில நண்பர்கள் சேர்த்து இதனை முன்னெடுத்து செல்வதற்கு ஒரு நபர் வேண்டும். திரு சுகுமார் தவிர வேறு யாரும் என்னால் யோசிக்க முடியவில்லை. அவர்கள் அதை நிச்சயமாக எடுத்துச் செல்வார்கள். இதன் முதல் கட்ட பணியாக நாளை நானும் திரு சுகுமாரன் அவர்களும் சென்னையில் பல இடங்களுக்கு சென்று மின்பதிப்பாக்கங்கள் செய்ய உள்ளோம். ஆக இது நாளையே தொடங்குகின்ற அந்த வேலையை. அடுத்ததாக வட்டார வழக்குகள். வட்டார வழக்குகள் என்பது இன்று போது கலை, இசை, பண்பாடு, நாடகம் எல்லாம் பலவிதமான விஷயங்கள் இதில் அடங்கியிருக்கின்றன. இது தொடர்பான பேட்டிகள், ஒளிப்பதிவுகள் இவற்றை எல்லாம் செய்ய வேண்டும். இதை நினைத்த போது எனக்கு தமிழ் தனியாரை தவிர வேறு யாரும் எனக்கு யோசிக்க முடியவில்லை. நிறைந்த அனுபவம் உள்ளவர் தமிழ் மரபு அறக்கட்டளைக்காக பல ஒளிப்பதிவுகளை செய்து நமக்கு மண்ணின் குரல் பகுதிக்காக வழங்கியிருக்கின்றார். அவர் மேலும் பல நண்பர்கள் இணைத்துக் கொண்டு இந்த தொழில்நுட்பம், அதாவது எப்படி மின்பதிப்பு செய்வது, அவர் நிறைய பயிற்சி எடுத்துக்கொண்டவர். அவர் எப்படி பயிற்சி இது ஒளிப்பதிவுகளை செய்வது, எப்படி இதை மின்பதிப்பு செய்வது போன்ற சில கலந்துரையாடலை தொடர்ந்து நடத்தி வர வேண்டும், தொடர்ந்து பல தகவல்களை சேகரிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். அடுத்ததாக நமக்கு மிகவும் முக்கியமான ஒரு விஷயம், நமது வரலாறு சம்பந்தமான விஷயங்களை நாம் கவனிப்பது. அது கல்வெட்டுகள், அகழ்வாராய்ச்சிகள், சிற்பங்கள், சிற்பங்கள், தமிழர்களின் வரலாற்றை விளக்குகின்ற எல்லா விதமான விஷயங்களையும் மின்பதிப்பாக்கம் செய்ய வேண்டியது. அடுத்ததாக இவர்கள் அனைவரையும் சேர்த்து இந்த கல்வெட்டு துறையில் உள்ள ஆய்வுகளை மின்பதிப்பாக்கம் செய்ய வேண்டும் என்ற ஒரு எண்ணமும் இருக்கின்றது. வரும் நாட்களில் இவர்களை நாங்கள் தனியாக சந்தித்து இது பற்றிய தொடர்ந்து சில கருத்துக்களை நாங்கள் மேற்கொள்ளலாம் என்ற ஒரு எண்ணம் வைத்திருக்கின்றோம். ஆக இது அடுத்ததாக நாங்கள் செய்யவிருக்கின்ற சில முயற்சிகள், அதாவது இந்த வருடம் தொடங்கி செய்யவிருக்கின்ற சில முயற்சிகள். இதில் மிக முக்கியமாக இன்று நான் இந்த பட்டறையை கருதுகிறேன். ஏனென்றால் இந்த காலையில் இருக்கின்ற ஒரு சிறப்பு நிகழ்ச்சியில் அறிஞர்கள், பெரியவர்கள் அனைவரும் வந்து தங்கள் கருத்துக்களை சொல்லி உங்களையும் சந்தித்து சென்றிருக்கின்றார்கள். அதே சமயத்தில் தமிழ் மரபு அறக்கட்டளை பற்றிய ஒரு அறிமுகத்தையும் நாங்கள் வழங்கியிருக்கிறோம். திரு மாலன் அவர்களுக்கு நம்ம தெரியும், டாக்டர் ராஜேந்திரன் அவர்களுக்கும் திரு லேனா தமிழ்வாணன் அவர்களுக்கும் இது ஒரு அறிமுகமாக நாங்கள் இதை பயன்படுத்திக் கொள்கின்றோம். ஏனென்றால் உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு வருங்காலத்தில் நிச்சயமாக தேவை எங்கள் நடவடிக்கைகளுக்கு. இதில் எதற்காக முக்கியமாக சொல்கின்றேன் என்றால், தமிழ் மரபு அறக்கட்டளைக்கு இடம் இல்லை சென்னையில், அதாவது பதிவு செய்யப்பட்ட ஆபீஸ் இது, ஆனால் நடவடிக்கைகளை செய்வதற்கு எங்களுக்கு ஒரு இடம் இல்லை. முக்கியமாக நண்பர்கள் சந்தித்து பேசுவதற்கோ அல்லது மின்னாக்க பணிகளை செய்வதற்கோ எங்களுக்கு நிச்சயமாக ஒரு இடம் வேண்டும். அதில் உங்களுக்கு எந்த வகையான ஒரு ஆதரவை வழங்க முடியுமோ, உங்கள் நண்பர்கள் வழியாகவோ ஏதாவது அரசாங்க முறையில் உங்களால் உதவி செய்ய முடிந்தாலோ தமிழ் மரபார கட்டளை அதை நிச்சயமாக வரவேற்கின்றது. ஆக இதையும் உங்களிடம் நான் சொல்லிக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகின்றேன். இன்று மதியம் நமக்கு பட்டறையை வைத்திருக்கின்றோம். இந்த பட்டறையில் 4 பகுதிகள் இருக்கின்றன. முதற் பகுதியில் மின்னாக்கம் செய்வது, அடுத்து ஒளிப்பதிவு செய்வது என்பதை நான் விளக்க உள்ளேன். அடுத்ததாக வினோத்ராஜன் மரபு விக்கியில் எப்படி உள்ளீடு செய்யலாம், மரபு விக்கியின் ஸ்பெஷாலிட்டிஸ் என்ன என்ற வகையில் அவர் பேசுவார். அடுத்ததாக செல்வமுரளி கணினி தொழில்நுட்பம் பற்றி, அதில் நீங்கள் எதிர்நோக்கக்கூடிய சில விஷயங்களை பற்றி சொல்ல இருக்கின்றார். ஆக இவற்றை எல்லாம் நிச்சயமாக இருந்து நீங்கள் கேட்கும் பொழுது பயனுள்ள விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கும் என்பதை நான் நம்புகின்றேன். இந்த வருகை என்னை பொறுத்தவரை இது நான் ஒரு தனிப்பட்ட அதாவது முயற்சியோடு நான் எடுத்து வந்திருக்கிறேன். என்றால் என்னுடைய அனுமதி முடிந்து விட்டது. என்னுடைய வேலையில் 10 நாளை எனக்கு கிறிஸ்துமஸ்க்கு முதல்ல வந்து 10 நாள், அதுக்கப்புறம் கிறிஸ்துமஸ் எல்லாம் அங்கே ஹெச்பியில் எல்லாருமே வேலைக்கு லீவ் போட்டாகணும் கட்டாயமா. இந்த 10 நாள் எனது வேலையில் நான் ஓய்வு எடுத்துக்கொண்டு நான் வந்திருக்கின்றேன். அடிஷனல் லீவ் போட்டுட்டு வந்திருக்கேன். இந்த வந்திருக்க சமயத்தில் திரு லேனா தமிழ்வாடன் அவர்கள் சொன்னார்கள், நான் சந்தோஷமாக செல்ல வேண்டும் என்று. நிச்சயமாக சந்தோஷமாக செல்வேன் என்பது எனக்கு முதல் நாளிலேயே தெரிந்துவிட்டது. என்றால் இந்த நிகழ்ச்சியில் வந்திருக்கிற நண்பர்கள் அவர்கள் அனைவரையும் பார்த்தபோது எனக்கு தோன்றியது. எனக்கு அடுத்து ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு திட்டம் வைத்திருக்கின்றேன். ஒவ்வொரு நண்பர்களையும் சந்தித்து மின்பதிப்பாகர்கள் நானே நேரே சென்று செய்வதற்காகவும், அடுத்த வாரம் நான் திருநெல்வேலி சென்று அங்கு சில மின்பதிப்பாக்கங்கள் செய்து எட்டயபுரம் சென்று அங்குள்ள வரலாற்று சம்பந்தப்பட்ட சில ஆய்வுகளை நான் மின்பதிப்பாக்கம் செய்துவிட்டு, வரும் வழியில் தஞ்சை பல்கலைக்கழகம் வந்து அங்கு சில கலந்துரையாடல்களை மேற்கொண்டு விட்டு இங்கு சென்னை மீண்டும் வந்து பிறகு புறப்படுவதாக நினைத்திருக்கின்றேன். ஆக இந்த பணிகள் இங்கு வந்து செல்லும் பொழுது எனக்கு என்ன தோன்றுகின்றது என்றால், மேலும் மேலும் பல நண்பர்கள் சந்திக்கின்ற ஒரு வாய்ப்பு கிடைக்கின்றது. அதே சமயத்தில் ரெண்டு பேருக்குமே, அதாவது உங்களுக்கும் சரி எனக்கும் சரி, ரெண்டு பேருக்குமே மோட்டிவேஷன், அருமையான ஒரு மோட்டிவேஷன் அருமையாக ஏற்படுகின்றது பாருங்க. ஆக இந்த சந்தர்ப்பம் நல்ல சந்தர்ப்பம், அனைவருக்குமே இதனை பயன்படுத்திக் கொள்வோம். மதிய உணவு இன்று திரு டாக்டர் ராஜேந்திரன் அவர்கள் திறந்து வைக்க இருக்கின்றார். அது முடிந்த பிறகு மதிய உணவு இருக்கின்றது, அதற்கு பிறகு பட்டறை இருக்கின்றது. அனைவரும் இருந்து இந்த பட்டறையிலும் கலந்து சிறப்பித்து செல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு உங்களிடம் இப்பொழுது தற்பொழுது விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.